நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். பாலஸ்தீனத்தை தனி நாடாக தாம் அங்கீகரிப்போம் என்று பிரான்ஸ், பிரிட்டன், கனடா நாடுகள் அறிவித்துள்ளன. ஆனால் பாலஸ்தீனத்தை உடனடியாக ஒரு நாடாக அங்கீகரிக்க தாம் திட்டமிடவில்லை என்று ஆஸ்திரேலியா கூறியுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறார் பிரிஸ்பேன் நகரிலிருந்து 4EB தமிழ் ஒலியின் வெங்கடேசன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் வெங்கடேசன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப இஸ்ரேல் காசா பத்தி பேசுறோம். காசா பகுதியில இஸ்ரேல் வந்து சர்வதேச சட்ட மீறல்களை செய்கிறதாக பல தரப்புகளும் குற்றம் சாட்டுகின்றன. இந்த பின்னணியில இஸ்ரேலை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்ற நம்ம பிரதமர் ஆந்தனி அல்பனீசி அவர்கள் ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தை உடனடியாக ஒரு நாடாக அங்கீகரிக்க திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப கேள்வி எப்படின்னா, பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போவதாக இப்ப வலிமையான நாடுகள் அப்படின்னு பார்க்கப்படுற பிரான்ஸ், பிரிட்டன் எல்லாம் சொல்ற இந்த பின்னணியில ஆஸ்திரேலியா வந்து பாலஸ்தீனத்தை இன்னும் அங்கீகரிக்க மறுக்க காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு படுது?
பாலஸ்தீனை அங்கீகரிக்க ஆஸ்திரேலியா மறுக்க ஒரே காரணம் இன்னும் அமெரிக்கா அங்கீகரிக்காரது மட்டும்தான் நான் பாக்குறேங்க. இது சர்வதேச அரசியலின் பின்னணியில மட்டும்தான் செயல்படுது. அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையே நம்மளோட வெளியுறவு கொள்கை மாதிரி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமா இந்த மாதிரி சர்வதேச அளவுல இருக்கும் மிக முக்கியமான பிரச்சனைகள்ல நம்ம எப்பவுமே அமெரிக்காவின் வழியை தான் பின்தொடர்றோம். அதனாலதான் நம்ம இன்னும் அங்கீகரிக்கல அப்படின்றதுதான் முக்கியமான கருத்து. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலோட லாபி வந்து இந்த மேலை நாடுகள்ல அதிகம். அமெரிக்காவில் இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி அப்படிங்கிற அந்த கமிட்டி மாதிரி ஒரு ஒரு நாட்டிலயும் அவங்க வந்து எல்லா அரசியல்ல வந்து கட்சி சார்பு இல்லாம அவங்க லாபி பண்றதுனால பைபார்டிசன் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. லைக் எல்லா கட்சிகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கு.
ஆனா அப்படி பார்த்தா இப்ப பாலஸ்தீன லாபியும் இருக்குதானே, அவங்களும் லாபி பண்றாங்க தானே. அப்ப ஏன்
அது எந்த லாபியில பணமும் அதிகாரமும் அதிகமா இருக்கோ அந்த லாபி சொல்றதுதான் கேட்கப்படும். அமெரிக்கன் இஸ்ரேல்ல பப்ளிக் அஃபேர்ஸ் கமிட்டி அது எந்த அளவுக்கு அந்த லாபி ரொம்ப வலிமையான லாபின்னா, டெமோக்ராட்டிக் கட்சி அமெரிக்காவின் டெமோக்ராட்டிக் கட்சியிலேயே அந்த லாபிக்கு எதிராக இருக்கவர்கள் ஜெயிக்காத அளவுக்கு அவங்களால பணத்தை செலவு பண்ணி அவங்களை தோக்கடிக்க முடியும்.
சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி ஆஸ்திரேலிய அரசு பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு ஆதரவு தருகின்ற ஆஸ்திரேலிய மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா 35% மக்கள் வந்து பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு ஆதரிக்கின்றாக 21% மக்கள் எதிர்க்கின்றார்கள். இப்ப கேள்வி எப்படின்னா, இப்ப பாலஸ்தீன அங்கீகாரம்ங்கிற விவகாரத்துல ஆஸ்திரேலிய வெளிநாட்டு கொள்கையை மாற்ற ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க பொதுமக்கள் கருத்து, லேபர் கட்சிக்குள்ளேயே இருந்து வருகின்ற அதிகபட்ச ஆதரவு, இதெல்லாம் வந்து தாக்கம் செலுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா என்ன?
அது அமெரிக்காவிலேயே நடக்காத போது ஆஸ்திரேலியாவில் அது நடக்குமான்னு எதிர்பார்க்கறது ஒரு யதார்த்தத்துக்கு முரண்பட்டதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா முக்கியமான காரணம் இதுவே ஒரு உள்நாட்டு கொள்கையை பத்தி நீங்க கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா மக்களின் கருத்து கணிப்பு வந்து நேரடியாகவே வந்து அந்த அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல ஏன் ஏற்படுத்தாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, மக்கள் வாக்களிக்கும் போது வெளியுறவு கொள்கைகள்ல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வாக்களிப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மெடிக்கேர், நம்ம உள்நாட்டில் இருக்கும் ஒரு ஹவுசிங் ப்ராப்ளம், ஒரு வீடு பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாக்குகளா மாறும் அப்படின்னு அரசியல்வாதிகள் உணர்ந்தவங்க, அரசியல் கட்சிகள் இதற்கு மிக முக்கியத்துவம் தருவாங்க. இதன் அடிப்படையில மக்கள் அதிருப்தியாகவோ அல்லது ஒரு கொள்கைக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அரசியல் கட்சிகள் அதை நோக்கி போகும். ஆனால் இது வெளியுறவு கொள்கை வந்து எந்த அளவுக்கு வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச அளவுல எந்த ஒரு அரசியல் தேர்தலையும் சர்வதேச கொள்கை இது வரைக்கும் நிர்ணயித்ததா அந்த அளவுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுகள் இல்லை. அதன் காரணமா மக்களின் விருப்பத்துக்கு ஏற்றபடிதான் செயல்படுவாங்களா அப்படின்னா நிச்சயம் இல்ல. லாபிகளின் விருப்பப்படிதான் செயல்படுவாங்க. ஏன்னா மத்த உள்நாட்டு கொள்கைகள் தான் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அந்த தேர்தலை தீர்மானிக்க போவது உள்நாட்டு கொள்கைகள் தானே தவிர வெளிநாட்டு கொள்கைகள் அல்ல.
வெங்கட், இப்ப பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறது அந்த நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒன்றை வந்து மேற்கத்திய நாடுகள் அங்கீகரிக்கிறது வந்து ஹமாஸ்ங்கிற பயங்கரவாத இயக்கத்திற்கு அங்கீகாரம் தர்ற மாதிரி, அப்படி இது வந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது.
எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையை பேசும் போதே வந்து ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம், அந்த தீவிரவாத இயக்கத்தோட அக்டோபர் 7வது தாக்குதலை பத்தி பேச மறுக்கிறீங்க, பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் வந்து ஹமாஸை அங்கீகரிப்பது போல தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுப்பது போல ஒரு செயல்பாட்டை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றதுதான் இஸ்ரேல் மிகப்பெரும் குற்றச்சாட்டா இருக்கு. இத பலர் அங்கீகரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஏன் இது வரைக்கும் அங்கீகரிக்கல அப்படின்னு கேட்டா அவங்க அதற்கு கொடுக்கும் முக்கிய காரணம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அமைதி நிலவுல, இஸ்ரேலுடன் ஒரு உடன்பாடு ஏற்படல. இஸ்ரேலுடன் எப்பொழுது உடன்பாடு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இந்த காரணமே மிகப்பெரிய பிரச்சனை. இதனால்தான் அங்கீகாரம் கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேலுடன் அமைதி, இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில எப்படி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முடியும்? ஏன்னா வந்து இப்போ தீவிரவாத அமைப்புகள் கட்டுப்பாட்டில் இருக்க நாடுகள் பல இருக்கு. ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தான் கூட தாலிபானின் கட்டுப்பாட்டுல இருந்தது. அதற்காக நாம் தாலிபானை தீவிரவாத அமைப்புன்னு சொன்னோமே தவிர ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஈமன்ல இன்னும் அவுதிகள் இருக்காங்க, லெபனான்ல ஹிஸ்புல்லா இருக்காங்க. இதுக்காக ஈமனுக்கு அங்கீகாரம் இல்லைன்னோ இல்ல லெபனானுக்கு அங்கீகாரம் இல்லைன்னோ உலகம் சொல்லல. பாலஸ்தீனத்தின் இடத்துல மட்டும்தான் இந்த உலகம் மற்ற எந்த நாடுகளிடமும் எந்த தீவிரவாத இயக்கத்துக்கும் காட்டாத ஒரு கொள்கையை வந்து பாலஸ்தீன் மேல வைக்கிறாங்க அப்படின்றதுதான் என்னோட முக்கியமான கருத்து. ஏன்னா அமைதி அப்படின்றதை தாண்டி அவர்களுக்கு ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் அப்படிங்கிறதையும் தாண்டி பாலஸ்தீன் முதலில் கொள்கை அளவில் அங்கீகரிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதற்கப்புறம் அவங்க அந்த தீவிரவாதிகளை எப்படி கையாள்கிறார்கள், மற்ற தீவிரவாதிகளை உலகத்தில் எப்படி கையாண்டாங்க, தாலிபானை எப்படி கையாண்டாங்க, ஹவுதியை எப்படி கையாள்றாங்க, ஹிஸ்புல்லாவை எப்படி கையாள்றாங்களோ அதே கோட்பாடுகளை இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு மேலே அவங்க வச்சுக்கலாம். கொள்கை அளவிலான பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் வந்து ஹமாஸையும் தாண்டி இருக்க வேண்டுமே தவிர ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனை பாலஸ்தீன் அங்கீகாரத்தை தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. அது 1967 இருந்து பாலஸ்தீனத்துக்கு இதுவரைக்கும் அங்கீகாரம் இல்லை. இப்பதான் ஹமாஸ் அப்படிங்கிறது வந்தது. PLO அப்படின்னு பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கும் போதும் இந்த உலகம் சொல்ற நாடுகள் எல்லாம் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கலன்றத வந்து இங்க சுட்டி காட்டி 70 வருஷமா கிட்டத்தட்ட இருக்கும் இந்த பிரச்சனைக்கு சர்வதேச அங்கீகாரம் பாலஸ்தீனுக்கு இல்லாததான் முக்கிய காரணம் அப்படின்றத சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இருக்கு.
சரி, அடுத்து வெங்கட் வந்து இப்ப G20 இருக்குல்ல, இந்த கூட்டமைப்புல பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காத 9 நாடுகள் ஆஸ்திரேலியாவும் ஒன்று. இப்ப ஆஸ்திரேலியாவோட நிலைப்பாடு மத்திய கிழக்கு நாடுகளோட சரி அல்லது பாலஸ்தீனத்தை முழுமையாக அங்கீகரித்து பெரும் ஆதரவு தருகின்ற இந்தோனேஷியா போன்ற நாடுகளோட உள்ள ஆஸ்திரேலிய உறவை வந்து எந்த அளவு பாதிக்கும் அப்படின்னு உங்களுக்கு படுது?
எந்த அளவுக்கும் இது வெளிநாட்டு உறவுகளை பாதிக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. ஏன்னா வந்து பாலஸ்தீனம் பாத்தீங்க அப்படின்னா இது கொள்கை அடிப்படையிலான பிரச்சனை தானே தவிர பாலஸ்தீனம் சைனா மாதிரியோ ஒரு ரஷ்யா மாதிரியோ ஒரு மிகப்பெரிய நாடோ இல்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கமோ கொள்ளக்கூடிய ஒரு நாடு இல்லை. இது வந்து மனித நேயத்தோட நாம் அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை தானே தவிர இதனால வந்து நமக்கு பொருளாதார ரீதியா என்ன பாதிப்பு ஏற்படும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா G20 பத்தி நீங்க பேசுனீங்க, G7 நாடுகள் எதுவுமே இது வரைக்கும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கல. இப்போதான் அந்த G7 இருந்து பிரான்ஸ் அங்கீகரிக்கிறதா சொல்லியிருக்காங்க,
பிரிட்டன் அங்கீகரிக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அடிப்படையில பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா இதுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலும் இருக்க வாய்ப்பு இல்லை.
சரி, அடுத்து வந்து இப்ப ஆஸ்திரேலியா தன்னோட நிலைப்பாட்டை மாற்ற, அதாவது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு மாற்ற என்ன காரணிகள் தேவைன்னு உங்களுக்கு படுது? நீங்க அமெரிக்காவுக்கு ஆதரவு அல்லது அமெரிக்காவின் அங்கீகாரம் தேவை அப்படிங்கிற ஒரு காரணையை தாண்டி வேற ஏதாவது காரணங்கள் நிமித்தம் ஆஸ்திரேலியா வந்து நிர்பந்திக்கப்படுகின்ற வாய்ப்புகள் உண்டா?
அமெரிக்காவை தாண்டி ஆஸ்திரேலியாவை நிர்பந்தப்படுத்தக்கூடிய நாடுகள் உலகத்தில் இல்லை. ஏன்னா நாம பொருளாதாரத்தில் சைனாவை அதிகமாக பொருளாதார வர்த்தகங்கள் சைனாவோட நடந்தாலுமே கூட அரசியல் ரீதியாக அரசியல் கோட்பாடுகள் ரீதியா நம்ம அமெரிக்காவை பின்தொடரும் ஒரு நாடா இருக்கும். இப்ப அதை வந்து அதிகப்படுத்தும் அளவுல ஆக்கஸ் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகையால் நாம் அமெரிக்காவின் எதிராகவோ அமெரிக்கா விரும்பாத ஒரு அரசியல் கோட்பாடை நாம் எடுக்க, வெளியுறவு கொள்கையை நாம் எடுக்க வாய்ப்பே இல்லை.
ஆனா இப்ப பிரிட்டன் வந்து நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க திட்டமிடுகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிற இந்த பின்னணியில ஆஸ்திரேலியா வந்து மேலும் அழுத்தங்களுக்கு ஆட்படும் அப்படிங்கிற மாதிரியான ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உங்க கருத்து என்ன?
அழுத்தங்கள் நிச்சயமாக இருக்கும், அழுத்தங்கள் நிச்சயமா இருக்கும் இல்லைன்னு சொல்ல, ஏற்கனவே அழுத்தங்கள் நிச்சயமா இருக்கிறது. அது செயல்பாடுகளா எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறது கேள்விக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன்.
மிக நன்றி வெங்கட், மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
நன்றி ரீசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.